ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதம் ஞானம்புபாஷ்ருத்ய மம சாதர்மியமாகதஹ சர்கே பினோபஜாயந்தே பிரளயானா வேதயந்தி ச. இதம் ஞானம்புபாஷ்ருத்ய மம சாதர்மியமாகதஹ சர்கே பினோபஜாயந்தே பிரளயானா விதயந்தி ச. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ இல்லை. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 14, 2 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய ஞானத்தை பெறுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவத்கீதை அப்படின்னாலே ஏதோ வயதானவர்கள் வேறு வேலை இல்லாததுனால இந்த பகவத்கீதையை பொழுதுபோக்காக படிப்பதை போல சில மனிதர்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் பகவத்கீதை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் படித்தாக வேண்டும். ஏன் அப்படின்னா பகவான் பலவிதமான அற்புதமான பலன்களை கொடுக்கின்றார். கௌமாரம் ஆச்சரிய பிராக்ய, பிரகலாத் மகாராஜ சொல்கின்றார், ஒரு மனிதன் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதே பகவத்கீதையை படிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது உத்தமமான ஞானம். போன பதத்தில் பகவான் குறிப்பிட்டிருந்தார், இந்த ஞானம் அப்படிங்கிறது உத்தமமான ஞானம். இந்த ஞானத்தை வந்து பெற்றுக்கொள்வதால், படிப்பதால், கேட்பதால் பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன. பகவான் முதல் நன்மை என்ன சொல்கின்றார் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து இந்த திவ்யமான ஞானத்தில் நிலை பெறுகின்றார்கள் அவர்களோ அவர்கள் என்னை போன்ற தெய்வீகமான நிலைமையை அடைகின்றனர் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றனர். அப்படின்னா வைகுண்ட லோகத்தில் பகவான் எப்படி இருக்கின்றாரோ அதுபோல நம்மளாலையும் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதை பற்றி பகவான் முதல்ல குறிப்பிடுகின்றார். இரண்டாவது என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, உலகம் படைக்கப்படும் பொழுது பிறப்பதில்லை அப்படின்னு சொல்கின்றார். அதற்கு பிறகு உலகம் அழிக்கப்படும் பொழுது தொல்லையுறுவதும் இல்லை அப்படின்னு பகவான் இங்கே பல ஸ்ருதி பகவந்த ஞானத்தை பெறுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பலன்களை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். சில பிரபுபாதர் அருமையாக இந்த பொருளுரில் எழுதியிருக்கின்றார் பலவிதமான கருத்துக்களை. இந்த பதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார், தெய்வீகமான நிலைமையை ஒரு ஆத்மா அடைகின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சில மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஆத்மாவாக இருக்கின்றோம், இந்த தியாகத்தை இந்த சரீரத்தை தியாகம் செய்த பிறகு நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இல்லை, பரமாத்மாவிடம் கலந்துவிடும் அப்படின்னு சில மாயாவாத தத்துவங்களை பேசுவது உண்டு. அதுபோல நம்ம வந்து பகவானிடம் கலப்பது, பகவானுடைய ஜோதியில் கலப்பது, நம்மளுடைய ஆத்மா அழிந்துவிடும், பகவானிடம் ஒன்று சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா எப்பொழுதும் பகவான் குறிப்பிடுகின்றார், பகவத்கீதையில் போன அத்தியாயத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றார், ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்பொழுதும் நித்தியமானது. எப்போ இப்போ இப்போ வந்து இருக்கிறதே அதுக்கப்புறம் அழிந்துவிடும், பகவானிடம் கலந்துவிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, எப்பொழுதுமே நித்தியமானது. ஆனால் மாயாவாதிகள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, நம்ம இந்த சரீரத்தை தியாகம் செய்த பிறகு நம்ம பகவானிடம் ஒன்று சேர்ந்து விடுவோம், ஜோதியில் கலந்து விடுவோம் அப்படின்னு சொல்வார்கள். அவர்கள் என்ன உதாரணம் கொடுப்பார்கள் அப்படின்னா, இப்போ ஒரு சட்டியில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சட்டி என்ன பண்ணுது, அந்த சட்டி உடஞ்சது பிறகு அந்த தண்ணி என்ன பண்ணுது, தண்ணியோட கலந்துருது. அந்த தொட்டியை வந்து ஒரு கடலில் வச்சுட்டு அந்த கடலில் நம்ம அந்த சட்டியை உடைச்சோம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்றா கலந்துருது. அப்போ மாயாவாதிகள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இது போல் ஆத்மாவும் பரமாத்மாவும் கலந்து விட்டது, இப்பொழுது வந்து சட்டி உடைஞ்ச பிறகு சட்டி அப்படிங்கிறது இல்லை, அதுபோல் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா ஆத்மாவும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் அது வந்து உண்மையான தத்துவம் கிடையவே கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்போ தண்ணிக்குள்ளே வந்து கடலில் பலவிதமான ஜீவராசிகள் இருக்குது, இந்த மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குது, இது போல் பலவிதமான ஜீவராசிகள் இருக்குது. தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணிருது, மீன் வந்து தண்ணியோட தண்ணியாக கலந்து இருப்பதை போல் இருக்கிறது. ஆனால் மீன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய உருவம் இருக்கிறது, மீன் அப்படிங்கிறது தனியாக தண்ணிக்குள்ளே இருக்கிறது, அதனுடைய உண்மையான ரூபம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா இருக்கிறது. அதுபோல் நம்ம வந்து என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, ஆன்மீக உலகத்தை அடைந்த பிறகு நம்மளுடைய உண்மையான சொரூபம் இருக்கு இல்லையா, ஆத்மா அப்படிங்கிறது, அது கலப்பதும் கிடையாது, அது மாறுவதும் கிடையாது. நம்ம தனித்தன்மை, பகவான் தனியாக இருப்பார், நம்ம தனியாகவே இருப்போம், அதுக்கப்புறம் பகவானுக்கு சேவை செய்வோம். ஜீவேர சொரூப்பு ஹோய் நித்தியேர கிருஷ்ணதாஸ். அதாவது ஆன்மீக உலகத்துக்கு போன பிறகு நம்மளோட முக்கியமான சேவை என்ன அப்படின்னா, பகவானுக்கு தொண்டு செய்வது, அந்த தொண்டு செய்வதை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆன்மீக உலகத்தில் இந்த மாயாவாதிகள் சொல்வதை போல் நம்ம எல்லாருமே ஜோதியில் போய் கலந்துட்டோம் அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தான். இப்போ ஆன்மீக உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஜீவராசிகள் இருக்காங்க ஆன்மீக உலகத்தில், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒருத்தர் தான். மாயாவாத தத்துவத்தை படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் ஜோதியில் பகவானிடம் கலந்து விடுவார் அப்படின்னா, அப்போ கடவுள் ஒருத்தர் தான் இருப்பார். வைகுண்ட லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து என்ன வேக்கண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லோருமே ஜோதியில் கலந்து விடுவார்கள் அப்படின்னா, பகவான் ஒரே ஒரு ஆள் தனியாக தான் உட்காந்துருப்பாரா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பலவிதமான ஜீவராசிகள் அங்கே இருக்கிறார்கள் பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக. பிரம்மா சொல்கின்றார், லக்ஷ்மி சகஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஆயிரக்கணக்கான கோபிமார்கள், பக்தர்கள் வந்து வரிசையில் நின்று கொண்டு பகவானுக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றார்கள். இதுபோல் மாயாவாதிகளை சொல்வதை போல நம் ஜோதிகள் கலந்து விட்டோம், நம்மளோட தனித்தன்மையை இழந்து விட்டோம் அப்படின்னா, அப்புறம் எப்படி பகவானுக்கு சேவை செய்ய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களிடம் பதில் கிடையவே கிடையாது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த முக்குணங்களை கொண்டு அசுத்தமான உலகம். நிலம் ரஜோகுணம், தமோ குணம், சத்துவ குணம், இது மூன்றுலையும் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா, இந்த முக்குணங்களால் இந்த உலகமே அசுத்தமாக இருக்கின்றன. ஆனால் நம்ம வந்து ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது இந்த முக்குணங்களுக்கு அங்கே வேலை கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து சுத்த சத்துவம், திவ்யமான நிலையில் இருக்கின்றன. அதனால் வந்து அந்த உலகத்தில் வந்து எந்த விதமான அசுத்தங்களும் கிடையவே கிடையாது. பகவானுடைய லீலைகள் ஜென்ம கர்மச்சமே திவ்யம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய தாமம், ஜென்ம கர்ம சமே திவ்யம், ஏவம் யோவேத்து தத்வதகம் தக்வாதேகம் புனர்ஜென்மம் நைத்தி மாமேவேஸ்து அர்ஜுனாம். பகவான் குறிப்பிடுகின்றார், பகவானுடைய லீலைகள் எல்லாமே மிக மிக திவ்யமான லீலைகள். பகவானுடைய லீலைகள், பகவானுடைய தாமம் எல்லாமே வந்து மிக மிக திவ்யமான லீலைகள். அதனால் ஒருவர் எப்பொழுது ஒருத்தர் ஞானத்தை, திவ்யமான ஞானத்தை பெறுகிறாரோ, திவ்யமான நிலையை அடைகிறாரோ, அப்போ பகவான் எப்படி திவ்யமான நிலையில் இருக்கின்றாரோ அந்த நிலையை ஒரு மனிதன் அடைகின்றான், ஒரு ஆத்மா அடைகின்றது. திவ்யமான பகவானுக்கு சமமாக அடைகின்றான் அப்படின்னா, குணநலங்களை வைத்து பகவானுடைய பகவானுக்கு சமமாக இருக்கின்றான். அதாவது அளவுகளில் வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசங்கள் எப்பவுமே இருக்கிறது. அதாவது ஒரு கடல் இருக்கு அப்படின்னா கடல்ல ஒரு சொட்டு நீர் எடுத்தோம் அப்படின்னா அந்த என்னென்ன கடல்ல உப்பு தன்மை இருக்கு இல்லையா, ஒரு சொட்டு நீர்ல என்னென்னலாம் இருக்கோ அதுதான் வந்து மொத்த கடல்ல இருக்கிறது. நம்ம லெபார்டரியில போயிட்டு அதுல இருக்க அமிலத்தன்மை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொட்டு நீர்ல என்னென்னலாம் இருக்குமோ அதே தான் வந்து கடல் மொத்த தண்ணீர்லையும் இருக்கும். அது போல பார்த்தீங்க அப்படின்னா குணநலங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பகவானுக்கு சமமாக ஆகின்றோம். ஆனால் அளவுகளில் அவர் மிகவும் பெரியவர், நம்ம மிகவும் மிக சிறியவர். அதனால வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த திவ்யமான ஞானம் இல்லையோ அவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா பகவானை பற்றி கேட்க வேண்டும், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா நம்மளுடைய நிலையை சுத்தப்படுத்துகின்றோம். அசுத்தமான நிலையிலிருந்து பகவத் பக்தர்களை பற்றியும் பகவானை பற்றியும் கேட்கும் பொழுது பகவத் பக்தர்களோட சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா நம்ம சுத்தப்படுத்துகின்றோம். சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் ஆன்மீக உலகத்தை அடைகின்றோம். அப்படி ஆன்மீக உலகத்தை அடையும் பொழுது நம்மளோட தனித்தன்மை எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அங்கே சென்று பகவானுடைய திவ்யமான நிலைக்கு ஒரு மனிதன் வருகின்றான். அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவத்கீதையை படிப்பதால் ஞானத்தை பெறுவதால் ஒரு மனிதன் திவ்யமான நிலையை அடைகின்றான். அவன் வந்து வைகுண்ட லோகத்தில் எப்படி பகவான் இருப்பாரோ அந்த திவ்யமான நிலையை அடைகின்றான். அப்படி அடையும் பொழுது பிரளயத்தின் பொழுது படைக்கப்படுவதும் இல்லை, அவன் திவ்யமான நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவனுடைய இந்த சம்சாரத்தில் வந்து பிறப்பு அப்படிங்கிற வேலைக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் பிறப்பே இல்லை அப்படின்னா உலகம் அழியும் பொழுது அவன் தொந்தரவு அடைவதும் கிடையவே கிடையாது. எப்படி ஒரு மழை வருது அப்படின்னா நம்ம வந்து குடை பிடிச்சிட்டோம், ஜெர்கின்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மழை வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், வெளியில் போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அருமையான ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. நம்ம வந்து காலில் நல்ல ஒரு ஷூ போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம முள் இருக்கிற இடத்துல நடந்து போனாலும் என்ன பண்ணது அப்படின்னா குத்தவே குத்தாது. நல்லா இந்த இவர்கள்லாம் போட்டிருப்பாங்க, இந்த தீயணைப்பு படைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய ஷூவாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெருப்பும் உள்ளே போகாத, இல்லை கல் மண்ணில் நடந்தாலும் வந்து குத்தவே குத்தாது. அந்த மாதிரி நல்லா கம்பீரமாக ஒருத்தன் ஒரு நல்ல ஷூவாக போட்டிருந்தான் அப்படின்னா அவங்க முள்ளில் நடந்து போனாலும் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. அதுபோல் எப்போ ஒரு மனிதன் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து திவ்யமான நிலைக்கு வருகின்றானோ, திவ்யமான நிலையை அடைகின்றானோ, அப்போ அவன் பிறப்பின் போது படைக்கப்படுவதும் இல்லை, அவன் வந்து உலகம் அழியும் பொழுது அவன் தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறத பற்றி பகவான் இந்த பதத்தில் வந்து குறிப்பிடுகின்றான். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.